ஓம் சிவாய நம. சைவந்தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நால்வர் காட்டிய நன்னெறி பகுதி 2. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சைவ சமயம் அனாதி, எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அதை ஆறுமணால் ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு சொல்கிறார், ஏன் இந்த நால்வரை மட்டும் சமய குரவர்கள் என்று கூறுகிறோம் என்றால், சைவ சமயமே மெய்ச்சமயம் என நிறுவியது. அதான் நால்வர்கள். இரண்டாவது, அப்படி நிறுவுவதற்காக பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியது. மூன்றாவதாக, பொய் சமயங்கள் இவை என்பதை அடையாளம் காட்டியது. ஏன்னா ஒரு ஆச்சாரியனுடைய இலக்கணம், ஆச்சாரியனுக்கு இலக்கணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பரமத கண்டனம் சுயமத ஸ்தாபனம். இந்த ரெண்டு மண்ணாலும் ஆச்சாரியன். அதனாலதான் 63 நாயன்மார்கள் எல்லாரையும் நம்ம ஆச்சாரியனாக கொள்ளவில்லை. அவர்கள் அந்த நெறியிலே வாழ்ந்தார்கள், அவ்வளவுதான். இந்த பரமத கண்டனம் சுயமத ஸ்தாபனம் அவர்கள் செய்யவில்லை. ஆகவே பொய் சமயங்கள் இது என அடையாளம் காட்டியது. சித்தியால் அருமையா சொல்வார், மொய்தரு பூதம் மாதி மோகினி அந்தமாக பொய்தரு சமயமெல்லாம் புக்கு நின்றுடும். அந்த சித்தியாருக்கு சாமி விளக்கம் சொல்வார், ஏன் அது பொய்தொரு சமயம் என்று சொன்னார். அருமையான சித்தியா, அப்படி சிந்திக்கணும். மொய்தொரு பூதம் மாதி மோகினி அந்தமாக பொய்தொரு சமயம் எல்லாம் புக்கு நின்றுடும். அதற்கு அப்புறம் அந்த சைவத்தினுடைய நல்ல நெறி, அதாவது சன்மார்க்கம் என்பதனுடைய தமிழ் தான் நன்னெறி, வேற ஒண்ணும் இல்லை. சன்மார்க்கம், சன்மார்க்கம்னா டாக்டர் மார்க்கம் ஒண்ணு இருக்கான்னு கேட்பான் இன்னைக்கு உள்ளாள். சன்மார்க்கம் என்று சொன்னால் அது நல் நெறி. ஆனால் இன்றைக்கு சன்மார்க்கம் என்றால் வேறு ஒரு இயக்கத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் செய்ததுதான் சன்மார்க்கம் என்று. ஆனால் சன்மார்க்கம் என்பதற்கு ஞான நெறிதான் சன்மார்க்கம். சித்தியார் படிச்சாதான் தெரியும் இல்லையா. அந்த பின்மார்க்க பொருள் யாவும் கீழாக காட்டுவதுதான் சன்மார்க்கம், ஞானமார்க்கம். சித்தியார் அருமையா விளக்கம் சொல்லும், ஞான மார்க்கம்னா என்ன, சன்மார்க்கம்னா என்ன. சன்மார்க்கம் சகலகலை புராண வேத சாத்திரங்கள் தாம்பலவும் ஆரம்பிப்பாரு, பெரிய பாட்டு. சித்தியால ஒரு பாட்டு எடுத்துட்டு ஒரு மணி நேரம் விளக்கலாம், அவ்வளவு நுட்பங்கள் இருக்கிறது. ஆகவே சன்மார்க்கம் என்ற வடமொழியினுடைய தமிழாக்கம் தான் நன்னெறி, அருமையான தமிழ். ஆகவே எது நன்னெறி என்பதை நமக்கு விளக்கி காட்டியவர்கள் நால்வர்கள் அவர்கள் செய்த இன்னொரு சேவை என்ன என்றால், ஆன்மீக உலகத்திலே மிக குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்த ஆன்மீக இயக்கம், அதுவும் வேதத்தை அடிப்படையாக கொண்டு வருகின்ற வைதீக சமயங்கள். அந்த வைதீக சமயங்கள் என்று சொன்னால் அவைகள் வேதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வளர்ந்த சமயங்கள். அந்த சமயங்கள் எல்லாமே சில சொற்களை கையாளாமல் இருக்க முடியாது. அதுல ஒரு சிலவற்றை நான் சொல்லுகிறேன். அதான் ஜீவாத்மா பரமாத்மா, பிரம்மம் மாயை, ஞானம் அஞ்ஞானம், பிரபஞ்சம் சைதன்யம், அத்வைதம் சத்து சித்து. இதை கையாளாம உலகத்தில் எவனும் இந்திய வேதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வளர்ந்திருக்கிற சமயவாதி யாரும் இந்த சொல்லை கையாளாமல் இருக்க முடியாது. இந்த சொற்களை எல்லாரும் கையாளுகிறார்கள். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு உண்மையான பொருள் என்ன என்பதை விளக்கி காட்டியவர்கள்தான் நம்முடைய சந்தான குலவர்கள் சிறப்பாக. ஆக இன்னொரு விதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சைவ சமயம் என்றைக்கு கீழ் நோக்கி சென்றதோ, அது பிற நாட்டவுடைய படையெடுப்பினாலே என்றைக்கு அது சீன திசையை அடைந்ததோ, அதை காப்பதற்காக சிவபெருமான் அனுப்பியவர்கள்தான் சமய குரவர்கள் நால்வர். ஆகவேதான் இப்படி ஒரு கருத்து கணிப்பு, சைவ சமயமே மெய்ச்சமயம் நிலைநாட்டியவர்கள் சமயகுரவர்களும் சந்தான குரவர்களும் தான். அது பொது சிறப்பு என்ன, சமய குழப்பத்தை நீக்கியவர்கள் சமய குரவர்கள். இதற்கு பிறகு இன்னொரு பெரிய குழப்பம் வந்தது, அதுதான் நீ கவனிக்கணும். இந்த மூவர்களினாலே நமக்கு பாடப்பட்ட, இன்றைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தேவார பதிகங்களுடைய எண்ணிக்கை 8256. இந்த மூவர் பெருமக்களினாலே பாடப்பட்ட தேவாரத்தினுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு, 1,045,000 பாடல்கள் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். நம்முடைய மூவர்கள் பாடிய பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை, 1,045,000 பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். கொஞ்ச நஞ்சம் இல்லை. அப்பர் சுவாமிகள் அவருடைய பதிகம் 49,000 இன்டு 10 போட்டுக்கணும், சம்பந்தர் 16,000 இன்டு 10, சுந்தரர் 37,000 இன்டு 10, அப்படி போட்டு கூட்டினீர்கள் என்று சொன்னால் மூவர்களும் பாடிய தேவார பாடல்களுடைய எண்ணிக்கை 1,045,000 பாடல்கள். நமக்கு கிடைத்த பாடல்கள் 8,256 மட்டுமே. ஆகவேதான் இந்த தேவாலயத்தை வெளிக்கொண்டு வந்த அபய குலசேகரன், அவன் ராஜராஜ சோழனா இல்லையா என்பது ஒரு ஆராய்ச்சி. அவன் பெயர் அபய குலசேகரன் என்றுதான் வருகிறது. அவன் கிபி 870-890 இதுலதான் அந்த தேவாரங்கள் தொகுக்கப்பட்டன. சோழ மன்னர்களுடைய அவையிலே தேவார பாடல்கள் செவி வழியாக பாடப்பட்டன. அதை அபயகுலசேகரன் என்ற சோழ மன்னன் கேட்டான், இந்த பாடப்படுகின்ற பாடல்கள் இவ்வளவு அருமையாக இருக்கின்றனவே, இதன் முழுமையும் எனக்கு கிடைக்குமா என்று ஒரு பெரிய ஏக்கம் அவனிடத்திலே வந்தது. மந்திரிகளை கலந்து ஆலோசித்தான். அவர்கள் சொன்னார்கள், இந்த வேலை நம்பியாண்டார் நம்பிகளினாலேதான் செய்து முடிக்க முடியும். திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையாருடைய அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னார்கள். மன்னன் சென்றான், நம்பியை அழைத்தான், மரியாதைகள் செய்தான், சிதம்பரத்திற்கு கூட்டிச் சென்றான். அங்கே திருமுறைகள் இங்கேதான் இருக்கின்றன என்றவர் கை காட்டினார். அப்படி காட்டி கொடுத்த பிள்ளையார் திருமுறை சுட்டிய விநாயகர், இன்றைக்கும் இருக்கிறது சிதம்பரத்திலே. அவர்தான் இங்கேதான் ஓலைச்சுவர்கள் இருக்கின்றன என்று காட்டிக் கொடுத்தார். அவருக்கு திருமுறை சுட்டிய விநாயகர் என்று பெயர். ஆனால் அவனுக்கு ஒரு வருத்தம், அந்த 1,045,000 பாடல்களும் கிடைக்கவில்லையே, 8,256 பாடல்கள் தானே கிடைத்தது என்று கவலைப்பட்டான். ஆனால் இறைவன் அசைதி வாக்காக கூறினார், இந்த காலத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னார். மன்னன் திருப்தி அடைந்தான். அதன் பின்பு அவனுக்கு இன்னொரு கவலை வந்தது. ஒரு கவலை போயிருச்சு, இன்னொரு கவலை வந்தது. அது என்ன கவலை, அந்த மூவர் முதலிகள் எப்படி பாடினார்களோ அப்படி பாடுவதை நான் எப்படி அறிந்து கொள்வது, அவர்கள் என்ன பண்ணிலே பாடினார்களோ அந்த பண்ணை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று அவனுக்கு ஒரு பெரிய ஏக்கம் வந்தது. அந்த கவலையை நீக்குவதற்காக மறுபடியும் நடராஜ பெருமான் பேசுகிறார், நடராஜ பெருமானே பேசுகிறார், அவர்கள் எந்த பண்ணிலே பாடினார்களோ அப்படி பாடக்கூடிய திறமையை யாம் ஒரு பெண்ணுக்கு அளித்திருக்கிறோம். அந்த பெண் எருக்கத்தம்புலியூரில் இருக்கிறார். அவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபிலே வந்த ஒரு பாடினி, சம்பந்தருக்கு யாழ் வாசித்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மரபிலே வந்த ஒரு பெண்ணுக்கு அந்த திறனை அளித்திருக்கிறோம். அவரிடத்திலே சென்று அந்த பண்முறையை நீ வகுத்துக் கொள்வாயாக. அரசன் நினைத்தால் அதுவும் சோழ சக்கரவர்த்தி சோழ சக்கரவர்த்தியிடதான் கடற்படை வலிமையாக இருந்தது என்று பேசப்படுகிறது. பாண்டியனமும் சேரனிடமும் அப்படிப்பட்ட கடற்படை இல்லை. அதனாலதான் அவன் ஜாவா சுமத்ரா போன்ற தீவுகளிலாம் படையெடுத்ததாக வருகிறது. அவன் நினைத்திருந்தால் அந்த பெண்ணை இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. நடராஜ பெருமானே அடையாளம் காட்டியிருக்கிறாள் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்னனே இருக்கத்தம்புடியூருக்கு சென்றான். அவளுடைய திருப்பாதங்களில் வீழ்ந்தான். அந்த பெண்ணை சிதம்பரத்திற்கு அழைத்து தன்னுடைய அவைக்களத்துக்கு வருமாறு அழைத்து அந்த பெரிய பெரிய இசை விற்பனர்களை அழைத்து ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த 2,856 பாடல்களுக்கும் பண் வகுக்குமாறு அந்த பெண் பாட இந்த இசை விற்பனர்கள் எல்லாம் அதற்கு மெட்டு அமைத்துக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய செய்தி. அப்படி அந்த பெண்ணை வைத்துக் கொண்டு அதை அழைக்கப்பட்ட அமைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த சைவ சமய குறவர்களினாலே சைவ சமயம் நிலைநிறுத்தப்பட்டது என்று பார்ப்போம். அதன் பின்பு தமிழ்நாட்டில் இன்னொரு குழப்பம் வந்தது. சமய குழப்பம் நீங்கிவிட்டது. இன்னொரு குழப்பம், ஆதிசங்கரர் சொன்னதைத்தான் சம்பந்தர் சொல்லியிருக்கிறார், இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு பொருள் என்று படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்று சொல்லுவது போல அவரவர் தங்கள் இஷ்டத்துக்கு உரை சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் சிவபெருமானுக்கு மேலும் ஒரு கடமை வந்தது. இந்த இடத்துல ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய திருமுறைகள் 11 திருமுறைகளைத்தான் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு வகுத்துக் கொடுத்தார். அது ஏன் 11 அமைத்தார் அதெல்லாம் சொல்றார் நம்பி உமாசிவன் சொல்ற. அதன் பின்பு 12 திருமுறையை நடராஜ பெருமானே சேர்த்துக் கொள்ள சொன்னார். ஆகவே 12 முறையா நாம் சேர்த்துக்கிட்டோம். இன்றைக்கும் 13 திருமுறை ஒன்னு வரல. இறைவன் சேர்த்துக் கொள்ள சொன்னா சேர்த்துக்கிடுவோம். நம்ம பேர் கேட்கிறாங்க, ஏன் சார் 12 திருமுறைக்கு மேல இன்னொரு திருமுறையை நீங்க சேர்க்க முடியாதான்னு கேட்கிறாங்க. நடராஜ பெருமான் சேர்த்துக் கொள்ள சொன்னா சேர்த்துக்கிடுவோம். அப்படியாக இந்த பெரிய புராண காலம் எப்பொழுது நிறைவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட கிபி 830 பெரிய புராண காலம் முடிவுக்கு வருகிறது. அதன் பின்பு நம்முடைய சந்தான குறவர்கள் தோன்றுகின்ற காலத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். மெய்கண்டார் சிவஞான போதம் என்ற உயரிய நூலை நமக்கு தந்த வருடம் 1232. அப்படியானால் என்ன, நம்முடைய சாத்திரங்களில 14 சாத்திரம் சங்கற்ப நிராகரணம் 1313 அரங்கேறி இருக்கிறது. ஆகவே அதை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது அந்த மெய்கண்டாருடைய காலம் சிவஞான போதம் வெளிப்பட்ட காலம் 1232. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் பெரிய புராண காலத்திற்கும் அல்லது நம்முடைய மாணிக்கவாசருடைய காலத்திற்கும் இந்த உமாவிசிவன் மெய்கண்டாருடைய காலத்திற்கும் இடைப்பட்டு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் ஓடிவிட்டன. சமய குருவுடைய காலத்திற்கும் சந்தான குருவுடைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் 400 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 400 ஆண்டுகளிலே எத்தனை சமயத்திலே எப்படிப்பட்ட குழப்பங்கள் வர முடியுமோ அப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் வந்தது. ஆகையினாலதான் தான் சொன்ன ஆகமத்திற்கும் தேவார முதலிகள் பாடிய தேவாரம் திருவாசகம் போன்ற அந்த பாடல்களுக்கும் உண்மை பொருள் என்ன என்பதை உணர்த்த வேண்டிய கடமை சிவபெருமானுக்கு வந்தது. நமக்கு வரல. அந்த கருத்து குழப்பத்தை நீக்குவதற்காகத்தான் சிவபெருமானுக்கு மீண்டும் ஒரு ஞான குழந்தையை அனுப்ப வேண்டிய கடமை வந்தது. அதற்காக அனுப்பப்பட்டவர்தான் மெய்கண்டார். மெய்கண்டாருடைய அவதார நோக்கம் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கத்தை சேர்க்கிறார் சுவாமிகள், வேதநெறி தழைத்தோங்க என்று சொல்கிறாரோ, அதுபோல சந்தான குறவர் நான்மணி மாலை, சந்தான குறவர் சங்கிரகம், இந்த நூல்களிலே மெய்கண்டாருடைய அவதார நோக்கம் ஒரு 10 காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விரிவாக நாம் சிந்திக்கலாம். இப்பொழுது நேரம் இல்லை. அந்த மெய்கண்டார் என்ன அவதாரம் என்று சொன்னால், இந்த கருத்து குழப்பத்தை நீக்குவதற்காகத்தான் மெய்கண்டார் அவதாரம் செய்தார் என்று பார்க்கும். ஆகவே இந்த உமாவதி தேவநாயனார் காலம் வரை அந்த கருத்து குழப்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆகவே சமய குறவர்கள், சந்தான குறவர்கள் இவர்களுடைய மெய் நூல்கள் அவளுடைய திருவாக்கினுடைய உண்மையை உணர்வதற்கு நாம் இந்த வகையிலே நோக்கினால் தெரியும். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு மாபாடியம் வகுத்த, வடமொழியிலே மாபாடியம் வகுத்த நால்வர்களுமே இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் தோன்றியிருக்கிறார்கள். அதான் நீங்க கவனிக்க வேண்டியது. சுந்தர மாணிக்கவாசர் சுவாமிகள் காலத்தோடு சமயபுரவுடைய காலம் முடிந்து விட்டது. மெய்கண்டாருடைய காலம் 1232 தொடங்குகிறது. இடைப்பட்ட காலம் 400 ஆண்டுகள். அந்த 400 ஆண்டுகளை நீங்கள் கவனித்தால், ஆதிசங்கரர் 788 தோன்றி 32 ஆண்டுகள் வாழ்ந்தார். ராமானுஜர் 1017 தோன்றி 120 வருஷம் வாழ்ந்தார். ராமானுஜர் 120 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறார். மாத்வாச்சாரியார் 1199 தோன்றி 79 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த நீலகண்ட சிவாச்சாரியார் மட்டும்தான் ஒரு குழப்பம் இருக்கு, மிச்ச மூணுலையும் குழப்பம் கிடையாது. நீலகண்ட சிவாச்சாரியார் மாதுவருக்கு பின் தோன்றியவரா, சங்கருடைய காலத்தில் இருந்தவரா என்றால், ஜே எம் நல்லுசாமி பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நீலகண்ட சிவாச்சாரியாருடைய காலம் கௌடபாதருடைய காலம் என்று கூறுகிறார். அவர் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறார், கௌடபாதருடைய சங்கருடைய ஆசிரியருக்கு ஆசிரியர், சங்கருடைய ஆசிரியர் கோவிந்த பகவத்பாதர், அந்த கோவிந்த பகவத்பாதருக்கும் ஆசிரியர் கௌடபாதர். அந்த கௌடபாதருடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் நீலகண்ட சிவாச்சாரியார் என்பது ஜெய நல்லுசாமி பிள்ளையுடைய கருத்து. நீங்கள் எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, இந்த மாபாடியத்தை தோற்றுவித்த வடமொழியிலே பாஷ்யம் செய்தவர்கள் ஆதிசங்கரர், ராமானுஜர், மாத்துவர், நீலகண்ட சிவாச்சாரியார். இந்த நால்வருடைய பாடியமும் வடமொழியிலே அவர்கள் 3 நூல்களை பிரமாணமாக வைத்துக் கொண்டுதான் செய்தார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 3 நூல்களுக்குத்தான் பிரஸ்தான திரயம் என்று பெயர். பிரஸ்தான திரயம் உபனிஷத்துக்கள், அதிலே 10 உபனிஷத்துக்கள், தசோபனிஷத் என்று கூறப்படும் அந்த உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம் என்பது 555 சூத்திரங்களினாலே வியாச மகா முனிவரினாலே செய்யப்பட்டது. இந்த 3 நூல்களையும் வைத்துக் கொண்டுதான் பாஷ்யம் செய்தார்கள். ஆனால் சைவ சித்தாந்தம் நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், சைவ சித்தாந்தம் உபனிஷத்துக்களை பிரமாணமாக கொள்ளுகிறது, ஆனால் பகவத்கீதையையும் பிரம்மசூத்திரத்தையும் பிரமாணமாக கொள்ளவில்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதா முக்கியமான வேறுபாடு. நம்முடைய திராவிட மாபாடியக்காரருக்கும் வடமொழி மாபாடியக்காரருக்குள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரமாண நூல்களே வேற, நமக்கு சிவபெருமான் அருளை செய்த ஆகமங்களும் அந்த ஆகம வழி உபனிஷத்துக்களுக்கும் பிரமாணம் கொள்ள வேண்டும். அதான் வேத தலைவரு பொருளாய் உமாயஸ்வரம் கடைசியில் சொல்லிட்டார், நான் இதுவரை கூறிய சைவ சித்தாந்தம் என்ன அப்படின்னார். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, சிவபிரகாசம் 99வது பாட்டு. நான் இதுவரை கூறிய சைவ சித்தாந்தம் என்னன்னார், நில உலகாயாதி நிகழ் சிவாத்துவிதா அந்தத்து குலவினர் அளவளவா கொள்கையலாகி வேத தலைவர் பொருளாய் இன்பாய் தாவில் சர்க்காரிய தாய் என்று அந்த பாட்டு சொல்வார். அங்கே வேத தலைவர் பொருளா என்பதற்கு உபநிடதங்களை என்று சிவஞான சுவாமிகள் வரையிருப்பார். ஆகவே அந்த பிரமாண நூல்களே வேற. இப்படி 4 பாஷ்யக்காரர்கள் இடையிலே தோன்றிய காரணத்தினாலே அதாவது சமயகுருடைய காலத்திற்கும் சந்தானகுருடைய காலத்திற்கும் இடையிலே நான்கு பாஷ்யக்காரர்கள் தோன்றி ஒரு பெரிய கருத்து குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அது பண்டிதர்கள் மத்தியிலே இருந்த போதிலும் கூட பாமர மக்களையும் அது பாதிக்கிறது. ஏன்னா பண்டிதர்கள் சொல்வதுதானே பாமரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே பண்டிதர்களே தவறாக சொன்ன காரணத்தினாலே பாமர மக்களும் அதற்கு அடிமையானார்கள். ஆகவேதான் ஒரு கருத்து குழப்பத்தை நீக்குவதற்கு யார் வேணும்? ஒரு ஞான குழந்தை தானே வேணும். அதுதான் மெய்கண்டார். சைவத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு நான் அடிக்கடி கூறுவேன், குழந்தைகளை சைவம் மாதிரி எந்த சமயமும் போற்றவில்லை. நம்முடைய சமய குறவர்களை தலையாக விளங்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் 3 வயதிலே ஞானம் பெற்றவர். சந்தான குறவர்களை தலையாக கருதக்கூடிய மெய்கண்டார் ஈராண்டிலே ஞானம் பெற்றவர். புஸ்தகத்திலாம் இப்படின்னு சொன்னா கோயிலுக்கு போனா நமக்கு சிவபுண்ணியத்தை தருகின்ற சண்டேஸ்வரர் 7 வயதுல ஞானம் பெற்றவர். ஆக நமக்கு எங்க பார்த்தாலும் குழந்தைகளைத்தான் ஞானிகளாக கொண்டு வருகிறோம். இது சைவத்தில் உலகத்தில் எந்த சமயத்திற்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு. நம்முடைய ஞானிகள் நம்முடைய வழிகாட்டுகின்றவர்கள் எல்லாரும் குழந்தைகளே. ஆகவே குழந்தைகளை இப்படி தெய்வமாக போற்றுகின்ற ஒரு மரபு எந்த சமயத்திற்கும் இல்லை என்பதை நாம் நெஞ்சை உயர்த்தி கொண்டு சொல்லலாம் என்று கூறிக்கொண்டு, ஞானம் என்பது வயதை கடந்தது, ஞானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஞானம் வயதினாலே வருவது இல்லை, எதனாலே வருவது? ஏற்கனவே எக்காஞ்சியத்தில் சொல்லிவிட்டார் நம்முடைய குஞ்சலபாதம் ஐயா அவர்கள், மேற் சரியகிரியா யோகங்கள் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலான். ஆறாம் சூத்திரத்தை ரொம்ப அருமையா விளக்கினார். சத்து அசத்து அந்த பொருள் எப்படி என்று சத்து அசத்தை சொல்லி உங்களை அசத்து அசத்துன்னு அசத்தினார். ஆகவே அந்த சத்து அசத்து என்பதற்கு சைவ சித்தாந்தம் எப்படி பொருள் கொள்கிறது, அத்வைதத்துக்கு எப்படி பொருள் கொள்கிறது, மாயைக்கு எப்படி பொருள் கொள்கிறது என்ற கருத்து குழப்பத்தை நீக்கியவர்கள்தான் சந்தான குறவர்கள். எதற்கு இந்த விரிந்த வரலாற்றை கூறுகிறேன் என்று சொன்னால், ஒரே வரியில சொல்லுங்க, சமய குறவர்கள் என்ன செய்தார்கள், சந்தான குறவர்கள் என்ன செய்தார்கள், 3 வார்த்தைக்கு மேல சொல்லக்கூடாது அப்படின்னா அதான் பதில். சுருக்கமாகவும் சொல்லணும், ஒரு விஷயத்தை பெருக்கமாகவும் சொல்ல தெரியணும், சுருக்கமாகவும் சொல்ல தெரியணும். அவன் தான் முறையாக கற்றிருக்கிறான் என்று அர்த்தம். ஆகவே சுருக்கமாக சொல்ல போனா இதுதான் பதில் என்று கூறிக்கொண்டு, ஆகவே அவர்கள் காட்டிய நன்னெறி ஞான நெறியே உயர்ந்தது என்பதுதான். மற்ற 3 நெறிகளும் ஞானத்திற்கு துணை காரணமாக இருக்குமே ஒழிய ஞானம் ஒன்றுதான் வீடுவேற்றை தரும். அந்த ஞானம் தவத்தினாலே வரும். அந்த தவம் சரீரியா யோகங்களை செய்வதனாலே வரும். காட்டிலே போய் தவம் செய்து ஜடாமுடிகளை தரித்துக் கொண்டு உண்ணுகின்ற உணவையும் தவிர்த்து, குடிக்கின்ற நீரையும் தவிர்த்து, சுவாசிக்கின்ற காற்றையும் தவிர்த்து அப்படி உடம்பை வருத்துவது தவம் இல்லை. அதெல்லாம் தவம் இல்லை, சரீரியா யோகங்கள் தான் தவம் என்று உலகத்திற்கு தைரியமாக பறை சாற்றினவர்கள் தான் நம்முடைய நால்வர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய நெறிதான் நன்னெறி. ஆகவேதான் பெரியவர்கள் அந்த காலத்தை சொல்லி வைத்தார்கள், 4 பேர் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி வச்சாங்க பாட்டிமாரெல்லாம். பாட்டி பழமொழிகள் எல்லாம் அர்த்தம் உடையது இல்லையா? தெருவில் போல 4 பேர்னு அர்த்தம் இல்ல, சைவ சமய குறவர்கள் 4 பேர் சொல்றதை கேளுன்னு தான் சொல்லி வச்சாங்க. அதுதான் 4 பேர் சொல்வதை கேளு என்று வந்தது. ஏனென்றால் அந்த நால்வர்களும் நமக்கு உயிர் துணை. அதான் சைவ எல்லப்ப நாவலர் நமக்கு பறைசாற்றினார், நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே என்று கூறினார் என்று கூறி ஓரளவு அந்த பொருளை நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருப்பேன் என்று நம்புகிறேன் என்று கூறிக்கொண்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நம பார்வதீபதயே அரகர மகாதேவ.